ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனிய நமஹ, ஸ்ரீ வானாச்சல மாமுனிய நமஹ, ஸ்ரீமத் கிருஷ்ண சமாக்கியாய நமோ யாமுன சூனவே எத்கடாட்ச லட்சியானாம் சுலப ஸ்ரீதர சதா. இது சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய தனியன், அதாவது ஆவணி ரோகிணி. இந்த நன்னாளான இன்று நாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி என்றாகவும், ஆச்சான் பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை என்று போற்ற தகுந்தவராகவும், நம்முடைய அருளிச்செயல் எல்லாத்துக்கும் வியாக்கியானம் கொடுத்தார். அருளிச்செயல் மட்டும் இல்லை, மற்ற பல கிரந்தங்களுக்கும் வியாக்கியானம் செய்தருளினார். அப்படிப்பட்ட சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சுவாமி மணவாள மாமிரிகள் தன்னுடைய உபதேச ரத்ன மாலையிலே ஒரு பாசுரத்தில் குறிப்பிடுகிறார், பெரியவாச்சான் பிள்ளை பின்புள்ள வைக்கும் தெரிய யாக்கைகள் செய்வால் அரிய அருளிச்செயல் பொருளை ஆரியர்கட்கிப்போது அருளிச்செயலாய் தறிந்து. அதாவது ஆச்சாரியத்தில் இந்த மேகம் பருகிற இந்த சமுத்திரமாம்பு போலன்னு இந்த திருவாய்மொழியானது திராவிட பாஷையிலே பெண்களும் பேதைகளும் எல்லோரும் கையெடுத்து கையாளலாம். இதில் அதிகாரி ஒரு நியமமோ இல்லை வேறு நியமமோ எதுவும் கிடையாது. இனி ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர் கால் கூடுன்னு ஆசையுடையோரெல்லாம் இதை ஆசிரியிக்கலாம், மிருத்கடம் போலன்னே பொற்குடம் என்று சுவாமி அடிகமணவாள பெருமாள் நாயனாரும் இது திராவிட பாஷையின் ஏத்தத்தை அங்கே அருளி செய்கிறார் ஆச்சாரியத்திலே. அது திருவாய்மொழி விஷயமாக அந்த ரீதியில் பார்க்கும்போது திருவாய்மொழி வியாக்கியானங்களை முதலிலே மாமனிகள் யார் யார் என்னென்ன வியாக்கியானங்கள் செய்தார்கள், எப்படி உபகரித்தார்கள் என்று பறக்க தெரிவித்தருளிக்கொண்டு வந்து, அதன் பின்னே அதாவது திருவாய்மொழிக்கும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்தார். நம்பிள்ளை தம்முடைய நல்லொருளாலேவியிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அதனால் அரிய அருளை செயல் பொருளை என்ன அந்த திருவாய்மொழி பொருளை சொன்னது என்று சுவாமி நம்பிள்ளையுடைய அது திருவாய்மொழி நம்பிள்ளை சாய்த்த அர்த்த விசேஷங்களை சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய 24,000 படியிலே அதை பதிவிட்டு அருளினார். அதன் பிறகு இந்த 1,000 தவிர மற்ற 3,000 பாசுரங்கள், அதாவது எப்படி திருவாய்மொழிக்கு அங்கங்கள் உபாங்கங்கள்னு சொல்கிறோம், ஆச்சாரத்திலையும் சொல்கிறார். கலியனுடைய அந்த 6 பிரபந்தங்கள் அது அங்கங்கள் திருவாய்மொழிக்கு, மற்ற எண்பரும் அதனுடைய உபாங்கங்கள் என்று அருளி திருவுள்ளம் பத்துகிறார் சுவாமி அடியம்மனவார் பெருமாநாயனார். அப்படி அந்த அங்கங்கள் என்ன உபாங்கங்கள் என்ன இது அத்தனைக்கும் வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை. தமிழ் இப்போ பார்த்தோம், தமிழ் மொழியானது எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியது, இனிமையானது, ரொம்ப இசை வடிவாலே ரொம்ப கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கக்கூடியது, எல்லோரும் கேட்கலாம். இதுக்கு அதிகாரி நியமம் இல்லைன்னு பார்த்தோம். அதனால்தான் செந்தமிழ் பாடுவார் என்றும் செஞ்சொர் கவிகாள் என்றும் இப்படி எல்லாம் கொண்டாடுறோம். ஆழ்வார்கள் திருவாக்கிலேயே வந்தது, செந்திரத்த தமிழ்வாசை வடசொல் ஆகி என்று ஆழ்வார் தாமும் தமிழுக்கு அவ்வளோ பிராதானியம் கொடுத்தார்னு திருநந்தானந்தத்தில் நம்ம பார்த்து அறிகிறோம். ஆனால் இதில் இவ்வளோ எளிமையாக எல்லாரும் கையாளலாம், இனிமையாக இருக்குது, எல்லோருக்கும் புரியும்படி இருக்கே, இதில் கருத்து அப்போ அவ்வளோ இல்லையான்னு பார்த்தா, ஆழ்ந்த சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த என்று சொல்லுமா போலே மிக்க செறிவான கருத்துக்கள், தத்துவ இத புருஷார்த்தங்கள், அர்த்த பஞ்சகங்கள், ஆழ்வாருடைய அனுபவங்கள், எது உபாயம் எது உபேயம், எல்லா மிக்க இரநிலையும் மெய்யா மின்னலையும் தக்க நிறை தடையாகிய தொக்கையிலும் ஊழ்வினையும் வாழும்னு அத்தனையும் இருக்குது எல்லா பிரபந்தங்களிலும். ஆனால் இந்த தமிழுடைய தமிழ் மொழி புரியும், எளிமையாக எல்லாரும் அதை அணுகலாம், இனிமையாக இருக்குது, கேட்பதற்கு ரம்யமாக இருக்கிறது. ஆனால் தாத்பரியம் அவளை எளிமையாக புரிஞ்சிக்க முடியுமான்னா அதுதான் இல்லை. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இவ்வளோ அற்புதமாக எல்லோரும் கேட்கலாம், கையாளலாம், புரிந்து கொள்ளலாம், இனிமையாகவும் இருக்குது. ஆனால் அந்த அர்த்தச்செறிவை எப்படி அறிந்து கொள்வதுன்னா, அதுதான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தான் வியாக்கியானங்கள் செய்தார். இந்த வியாக்கியானம் செய்கிறதுனால அவர் காலத்தில் இருக்கவா மட்டும் இல்லை, அவருக்கு பின்புள்ள சமகாலத்தவரும் கூட நம்மை போன்றவரும் கூட இன்று பரியந்தம் அந்த வியாக்கியானத்தை அருளிச்செயல் அருளிச்செயல்னு எப்பேற்பட்ட மதிப்பு அதுப்புக்கு, எப்பேற்பட்ட விஷயங்கள் இதில் அடங்கி இருக்கின்றன, எப்பேற்பட்ட தாத்பரியம் என்று நாமெல்லாம் உணரும்படி அருளிச்செயலாய் தெரிந்து இந்த அருளிச்செயலத்தில் வேல்யூவை கொடுத்தார். அருளிச்செயல்னு தெரியும், இதுக்கு அற்புதமாக இருக்குன்னு தெரியும், ஆனால் இதனுடைய தாத்பரியத்தை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் கொண்டு கொடுத்தாரே அன்றி நம்மால் ஒரு காலம் இதை உணர முடியாது. அதனால் இந்த ஆவணி ரோகிணி என்று இந்த பெரியவாச்சான்பருடைய இந்த அரிய அருளி செயல் பொருளை ஆரியிருப்போது என்று அவர் பல வியாக்கியானங்கள் செய்திருந்தால் அருளி செயல் வியாக்கியானங்கள் இன்னும் ஏற்ற முடியாது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் இந்த ஆவணி மாதம் இப்படி பல வியாக்கியானங்கள் நாம் அனுபவித்தாலும் இந்த மாதம் ஜிதந்தே வியாக்கியானத்தை பல மகனியர்கள் கொண்டு அனுபவித்தோம். அது ரொம்ப ஏன்னா ஜிதந்தே ஜிதந்தே புண்டரீகாஷ என்று இது பஞ்சராத்திர சாஸ்திரத்திலே மிகவும் பிரபலமாக ஸ்லாக்கியமாக கொண்டாடப்படும் அந்த ஒரு ஸ்லோக ஸ்தோத்திரம். அது பெரியவாச்சான் பிள்ளை நம்ம சம்பிரதாய ரீதியிலே அதி அற்புதமாக வியாக்கியானம் செய்திருந்தார். அதை நம்ம பல மகனியர்கள் கொண்டு இந்த வியாக்கியானங்களை நாமும் அனுபவித்தோம். நம் அருளிச்செயல்களுக்கும் பூர்ண வியாக்கியானம் செய்தருடைய சுவாமி சுவாமி பெரியவாச்சான் பிள்ளைய திருநட்சத்திர வைபவ தொடரில் இந்த முறை அவர் அருளை செய்த ஜிதேந்திர ஸ்தோத்திர வியாக்கியானத்தின் பல ஸ்லோகங்களில் வியாக்கியானத்தை நாம் ஆழ்ந்து அனுபவித்து வந்தோம். அதில் பல மகனியர்கள் ஜிதந்தே ஸ்தோத்திரம் பாஞ்சராத்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். சாத்து வரும்போது அனுசந்திப்பது அதுவும் குறிப்பாக மன்னார்குடி திருச்சேரை சிறுபுலியூர் இந்த பகுதிகளில் இன்றைக்கும் அந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலே அவ பவித்ரோத்சவமாக இருக்கட்டும் இல்லை சம்ப்ரோஷணமாக இருக்கட்டும் முக்கியமான வைபவங்களாக இருக்கட்டும் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். அவ்வளோ அற்புதமாகவும் இசைக்கூட்டியும் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சுவாபிக்கும்படியும் பிரபத்தியுடைய வைலட்சணங்களை தெரிவிப்பதாகவும் திருநாகதி மார்க்கத்தின் தத்துவத்தின் மேன்மையும் தெரிவிக்கக்கூடியதாய் அமைந்தது இந்த ஸ்லோகம். இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பல மகனியர்கள் கொண்டு நாம் அனுபவித்தோம். அதில் முதல் முதல்ல ஸ்ரீ உவே அத்தங்கி சீனிவாசா சுவாமி இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தின் அவதாரிகை அல்லது இன்ட்ரடக்ஷன் சொல்கிறோம். அந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் எப்பேற்பட்டது எப்படி அமைந்தது என்பதை பற்றிலாம் விரிவாக எடுத்துரைத்தார். அதாவது முதல்ல இது அருளிச்செய்த வியாக்கியானகர்த்தா இவர் ஆச்சான் பிள்ளை ஆச்சான் பிள்ளை என்று எல்லோராலும் அறியப்படுபவர்கள். இவரை ஏன் பெரியவாச்சான் பிள்ளை என்று சொல்லுகிறோம், எத்தனை ஜிதந்தே ஸ்தோத்திரம் இருக்குது, அது எந்தெந்த என்ன ஜிதந்தே ஸ்தோத்திரம்ன்றது பல செட் இருக்குது அது எத்தனை இருக்குது, எந்தெந்த காலத்தில் எப்போ அனுசந்திப்பது, ஜிதந்தே ஸ்தோத்திரம் எந்த வேதத்தின் பாகம், இது கிளமாக போனது எப்படி, கிளம்னா என்ன, அவதரித்த கிரமம் என்ன, பிராபிய பிராபகம் இரண்டும் சொல்லுகிறது, அதாவது உபாய உபேயம் எம்பெருமா அடைவதற்கு வழி அடையும் புருஷார்த்தம் இதை சொல்லுகிறது இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம். அதாவது இதில் முதல் ஸ்லோகம் அந்த முதல் ஸ்லோகத்தின் விரிவாக்கம்தான் மற்ற ஸ்லோகங்கள் என்று ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் அந்த முதல் ஸ்லோகத்தின் எந்த பதத்தின் விவரணம் என்று சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அது அற்புதமாக நமக்கு காட்டி அருள்கிறார். அதை ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம வித்வான்கள் நமக்காக தெளிவித்தருளினர். பட்டர் மற்றும் திருநுறையூர் அறையர்களின் திருவுள்ளம் என்ன, இந்த கிரமத்தில் சொல்வது ஏன், எப்படி இந்த வியாக்கியான சக்கரவர்த்தியின் ஜிதந்த அவதாரிகை அற்புதமாக எடுத்து நமக்கு நம்மை ஞானத்தை கொடுத்தருளினார் ஸ்ரீ உவே அத்தங்கி சீனிவாசாச்சார் சுவாமி. இதில் முதல் ஸ்லோகம் அதை சுவேவே திருக்கடாமி சீனிவாசன் சுவாமி ஜிதந்தே என்னும் தலைப்பில் நமக்கு அற்புதமாக வழங்கினார். அதில் இதன் ஜிதந்தே ஸ்தோத்திரம் எந்த வேதத்தினுடைய பாகம், எந்த ஆகமத்தில் கொண்டாடப்படுகிறது, பிராபிய பிராபக சங்கிரகம் அழகாலே வெற்றி கொண்டான், கைங்கிரக பிரார்த்தனா பரியந்தம் யார் யாரை வெற்றி கொண்டது, ஆதரம் பெருக வைத்த அழகன் யார், கண்ணழகு இழிந்த துறை கொண்டே வெற்றி, இதில் மகாபுருஷ பூர்வஜகா என்ற இந்த பதங்களை எடுத்து அற்புதமாக முதல் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை நமக்கு ரொம்ப தெளிவாக வழங்கி அருளினார். இந்த ஜெனத்ரிய மந்திரம் கொண்டு மங்களாசாசனம் பண்ணும்படி நமக்கு அற்புதமாக கொடுத்தருளினார் ஸ்ரீ உவே திருக்கணாம்பி ஸ்ரீனிவாசராஜன் சாரி. இதுக்கு மேலே சாமானியம் அதிதெய்வீகம் என்ற இரண்டாம் ஸ்லோகம் எஸ்ஊவே வேளாமூர் ரங்கநாதாச்சார் சுவாமி நமக்கு வழங்கினார். இதில் என்ன தாத்பரியம்னா, உயர்ந்த புருஷார்த்தம் எது, இயல்பான உறவான எம்பெருமான் திருவடிகளிலே நித்திய கைங்கரியம் பெரும் பேரே உயர்ந்த புருஷார்த்தம். உபாயங்களில் எவ்வளோ இருக்குது, உபாயங்களில் சிறந்த புருஷார்த்தம் எம்பெருமான் திருவடிகளில் நித்திய கைங்கரியம். உபாயங்களில் வழி அவனை அடையும் வழிகளில் பல இருந்தாலும் எது சிறந்தது? தேவர்கள் தானவர்களுக்கு பொதுவானவன் எம்பெருமான். அப்போ தேவர்கள்னா யாரு, தானவர்கள்னா யாரு, எந்த சாமானியம் இங்கு தெரிவிக்கப்படுகிறது? அப்போ எம்பெருமான் கிருபையினால் தான் இப்படி பொதுவாக இருக்கான். கிருபை என்றால் என்ன? அனைவருக்கும் சமமாக இருக்கிறதே கிருபை. என்ன, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு குணம் கர்மம் இருந்தால் எம்பெருமான் எல்லாருக்கும் மேனவனாக இருந்தாலும் கிருபை கொண்டு எல்லார் எல்கள் இராகம் இல்லாதான் கொள்கை குழாவும் இல்லாதான்னு சமமாக இருக்கான். அதனால் அனைவருக்கும் சமமாக இருக்கான். துவந்த பதத்தின் தாத்பரியம் என்ன என்று இந்த பொது நின்ன பொன்னங்களான எம்பெருமான் சர்வதா சரணத்வந்தம் பற்றி உய்யும்படி நமக்கு இந்த ரெண்டாம் ஸ்லோகத்தின் தாத்பரியத்தை கொடுத்தருளினார் ஸ்ரீ உவே வேளாமூர் ரங்கநாதாச்சார். அதுக்கு மேலே அடியேன் காரணத்து தேயம்னு எது காரணமோ எஜகத்தாரணமோ அதுவே தியானிக்கத்தக்கது, அவன் மூச்சு அந்த காரண வஸ்தியோடுமே தருணம் அடைகிறான் என்ற அந்த தாத்பரியத்தை மூணாவது ஸ்லோகம் கொண்டு அனுபவித்தோம். அதுக்கு மேலே துவமே தருணம் என்னும் தலைப்பில் ஸ்ரீவே டிசிஏ வெங்கடேசன் சுவாமி நாலாவது ஸ்லோகத்தின் தாத்பரியார்த்தத்தை நமக்கு வழங்கினார். அதில் தியானிப்பது மட்டும்தானா, பிரவத்தி தனி உபாயமா, பிரவத்தி தனி உபாயமா இல்லை மற்றதோடு சேர்ந்ததா, இது பிரமாணமா சிஷ்டாச்சாரமா, அதுதான் முக்கியம். பிரமாணம் பல இடத்துல இருக்குது. ஆனால் நம்மளுடைய மூதாதையர்கள் பூர்வாச்சாரியர்கள் இவர்கள் மேலையார் சேவன்கள் என்று அனுட்டித்திருக்கிறார்கள். அது பிரமாணத்தை விட இன்னும் சிரேஷ்டமானது. இப்போ ருத்தன் இப்போ நம்ம பூர்வாச்சாரியர்கள் இல்லை நம்முடைய பெரியோர்கள் அவர்கள் ருத்தனத்தில் தான் நாங்கள் தொழுவோம், அவ்வளோதான். எங்களுக்கு மேலையார் சேவன்கள் தான் பரம பிரமாணம். சம்சாரம் என்றால் என்ன, ஏன் அது கொடியது, தாவத்திரயம்னா என்ன? அதனால் இந்த தாபத்திரயத்திலிருந்து விடுபட்டு சம்சாரத்திலிருந்து விடுபட்டு அவனையே சரணாக புகுந்து இந்த அனந்த கிளேச வாதனத்திலிருந்து விடுபட்டு கைங்கரியம் பெற வேண்டும் என்று இந்த நாலாம் ஸ்லோகத்தை விவரித்துள்ளார் ஸ்ரீ டிசிஏ உவே டிசிஏ வெங்கடேசன் சுவாமி. அதுக்கு மேலே அடுத்தது நதே ரூபம், எந்த ரூபமோ குணமோ இல்லை ஸ்வரூபமோ இதெல்லாம் நமக்காக இல்லை. அதாவது திவ்யாத்ம ஸ்வரூபம் உனக்காக இல்லை, ஆகாரம் உனக்காக இல்லை, திவ்யாயுதங்கள் உனக்காக இல்லை, இருப்பிடம் உனக்காக இல்லை என்று எம்பெருமான் இந்த திவ்யாயுதமோ திவ்யாத்மஸ்வரூபமோ ஆகாரமோ இருப்பிடமோ அவனுக்காக வச்சுக்கிறது, எல்லாம் நமக்கு அடியார்களுக்காக. ரிஷிகேசன் என்னும் பதத்துக்கு என்ன விவரணும், ஆனால் சுதந்திரன் பாரதந்தியமாய் தன்னுடைய ரூபம் என்ன, ஆகாரம் என்ன, இருப்பிடம் என்ன, ஸ்வரூபம் என்ன, எல்லாம் ஆசிரியர்களுக்காக என்பதை இந்த ஜெதந்தே ஐந்தாவது ஸ்லோகம் கொண்டு அற்புதமாக அனுபவிக்கும்படி கொடுத்திருந்தார் ஸ்ரீ உவே டி ஏ வரதன் சுவாமி. இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் ஞானம் சக்தி என்னும் தலைப்பில் ஸ்ரீ உவே கிடாம்பி வெங்கடேசன் சுவாமி ஜிதந்தே ஸ்லோகத்தை வழங்கினார். திருமந்திரத்துக்கு சமானம் இது. ஜிதந்தே பதத்தின் விவரணம் ஆறாவது ஸ்லோகம் ஞான சக்தியின் விசேஷம். உனக்கு பிரத்யட்சம் இல்லாததில்லை, யாருக்குமே பிரத்யட்சம் கிடையாது எம்பெருமான். விண்ணப்பம் விண்ணப்பம் செஞ்சு தான் அவன் கிடைப்பானா கைங்கரியத்தை? விண்ணப்பம் செய்ய வேண்டுமோ? சேத்தனின் ஞான சக்தியின் பிரயோஜனம் என்ன? சர்வஜத்துவம் சர்வசத்தத்துவம் கொண்டு அவன் இசைவித்து நாம் வாழ்ச்சி பெற இந்த ஸ்லோகம் கொண்டு விளக்கேறினார் ஸ்ரீ உவே கிடாம்பி வெங்கடேசன் சுவாமி. இதுக்கு மேலே இத்தனை ஞான சக்தி இருக்கு எம்பெருமானுக்கு, கிருபை இருக்குது, வாத்சல்யம் இருக்குது, காரண வஸ்துவாக இருக்கான், சரணாதி தான் உயர்ந்த தத்துவம், கைங்கரியம் தான் மேலான புருஷார்த்தம் என்றாலும் கூட அவனுக்கு பந்தம் மோட்சம்னு ரெண்டு இருக்குது. மோட்சம் கிருபையால் கொடுக்குறான், கர்மத்தை பந்தத்தை கர்மத்தால் கொடுக்குறான். அதனால் தான் ஆழ்வாரும் ஆற்றங்கரை வாழ்மரை போல் அஞ்சுகின்றேன்னு அகம்பி தோஸ்மி. இதுனா எம்பெருமான் அதாவது பயாபயங்கள் மாறாடி நடக்கும்ன்றார் சிவச்சிரபோஷ்ண திவ்ய சாஸ்திரத்தில். எம்பெருமான் கிருபையை நினைக்கும் போது பயமே இருக்காது. நம்முடைய கர்மத்தை நினைக்கும் போது பயம். இப்படி பயாபயங்கள் மாறாடி நடக்கும். வியாக்கியான சக்கரவர்த்தி இந்த ஸ்லோகத்துக்கு அற்புதமாக வியாக்கியானம் கொடுக்குறார். அதாவது அவர் வியாக்கியான சக்தி எங்கு தோன்றினார், யாருக்கு வலது கர்மா இருந்தார், பரமகாருணர்னு ஏன் சொல்கிறோம். முதல் ஏழு ஸ்லோகங்களின் சங்கிரகமான அர்த்த விசேஷத்தை முதல்ல ஸ்ரீ உவே கோவில் தேவராஜனம் கொடுத்துள்ளி இந்த கைங்கரியம் கிடைக்கிறது, இங்கே கூட கிடைக்கிறது, ஆனால் இடைவிடாமல் கிடைக்கும். விண்ணுலார் பெருமாருக்கு அடிமை செய்வாரியும் செருமைம்புலன்னவை இங்கு. அப்படி இந்த சம்சாரத்திலே பல தடைகள் இருக்கும், இடைகள் இருக்கும், ஐம்புலன்கள் நிறையும். கோபாயைவர் என் மெய்குடியேறி கூரை சோது தாழ்வை என்று குமைத்து போகார், நான் அவனை பொறுக்கவில்லை என் புனிதா, பொற்கொடியார் இடுமாள் என்று ஆழ்வாரெல்லாம் கதறுகிறார். அதனால்தான் ஆற்றங்களை வாழ்மொழி போல் அஞ்சுகின்றேன் என்று திருமங்கு ஆழ்வாரும் கடைசி திருமொழியில் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கிறார். அப்படி புண்டரீக ஆட்சா என்னும் பதத்தின் விவரமான இந்த எட்டாம் ஸ்லோகத்தின் அர்த்தத்தை ரொம்ப அற்புதமாக நமக்கு எடுத்துரைத்தார் ஸ்ரீ உவே கோவில் தேவராஜன் சுவாமி. இதுக்கு மேலே ஒன்பதாம் ஸ்லோகத்தில் எம்பெருமான் தேர்தட்டிலே ஸ்ரீ கீதா சாஸ்திரத்தை பறக்க உபதேசித்தான். நெறியெல்லாம் எடுத்துரைத்த நெறியானத்தொரு மூர்த்தின்னு ஒரு உபாயம் இல்லை, பல உபாயங்களை தெரிவித்தான். அப்படி நெறியெல்லாம் எடுத்துரைத்தேனே, இந்த சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தேன், விவேகம் கொடுத்தேன், பல புண்ணிய காலங்களில் புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தாமாடலாம், திவிதேசங்களில் கைங்கரியம் பண்ணலாம், அப்படி திவிதேச மாதம் என்ன, புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய காலங்களில் தானம் பண்ணலாம், அதை தவிர கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பிரபத்தி யோகம் இத்தனை இருக்குது, இதை விட்டுட்டு ஏன் இப்படி என்று எம்பெருமான் அங்கலாய்க்க உபாயங்கள் அபாயங்கள் என்னுமத்தை அழகாக விளக்கினார் சீக்கூரம் கிடாம்பி மாதவன் சுவாமி. அதாவது உபாயங்கள்லாம் சுரூபத்துக்கும் விரோதம், அது பலன் கொடுக்கும் நிச்சயமும் கிடையாது. இப்படி எம்பெருமானிடமிருந்து நம்மை அகல பண்ணுகிறது. இந்த மூன்று விதமான தோஷங்கள் இருக்கிறதுக்கு அதெல்லாம் தெரிவித்து எம்பெருமானே பாயம் என்பதை அண்டர்லைன் பண்ணி நிர்ணயித்து காட்டுகிறார் இந்த ஒன்பதாம் ஸ்லோகத்தின் வியாக்கியானம் கொண்டு இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தின் ரொம்ப உன்னதத்தின் உணர்வை ஊட்டினார் ஸ்ரீ உவே கிடாம்பி மாதவன் சுவாமி. இதுக்கு மேலே பதினோராம் ஸ்லோகத்தின் வியாக்கியான அர்த்த விசேஷத்தை ஸ்ரீ உவே அரசாணிப்பாலை சுந்தரராஜன் சுவாமி நமக்கு வழங்கினார். அதில் பத்தாவது ஸ்தோத்திரத்தின் அத்தியாவசியம் அவசியாபேட்சிதம் என்பதெல்லாம் தெரிவித்து இந்த ஆர்ஜிதம் கைங்கரிய பிராப்தி ஆத்மஸ்வரூபம், அதனால் கைங்கரியன வன்புகனாரன் திண்கள் பிரியாவண்ணம் அருள் புரிய வேண்டும் என்று ரொம்ப முக்கியமாக அந்த ஆத்மா பாரிக்க வேணும், அதுவே ஆத்மாவுக்கு சொரும் என்பதை பதினாறாம் ஸ்லோகம் கொண்டு நமக்கு அற்புதமாக எடுத்துரைத்தார் ஸ்ரீ உவே அரசாணிப்பாளை சுந்தரராஜன் சுவாமி. இதுக்கு மேலே கடைசி ரெண்டு ஸ்லோகங்கள் அதை நகாம கலுஷிதம் கலுஷம் சித்தம் தினே தினே ஸ்துத்வா கிங்கரோஸ்மி என்று ஸ்ரீ உவே சுதர்சன் சுவாமி நமக்கு எடுத்துரைத்தார். முக்கியமாக அதில் என்னென்னா மத்தனம் காமங்கள் மாற்று, அதாவது கிழிஞ்சனோ முத்தோ இரத்தினமோ மற்ற எந்த பவளமோ வேண்டாம், கடல் படா அமுதே வேண்டும். நான் தேவர்கள் வந்து மற்ற அமுதனை கேட்டார், கடல் பட்ட அமுதை கேட்டார். ஆழ்வார்கள் கடல்படா அமுதான எம்பெருமானையை கேட்டார்கள். இங்கே மத்தனம் காமங்கள்னா வேறு பலன்கள் வேண்டாம், அதே சமயத்தில் இந்த பலனான கைங்கரியம் கூட எம்பெருமானுக்கு உடைய உகப்புக்காக வேண்டி நம்முடைய உகப்புக்காக வேண்டி வேண்டாம். இதில் ரத்திராகாரம் என்றால் என்ன, பரமபத்தை ஏன் ஆசைப்படணும், வைஷ்ணவத்துவம் என்றால் என்ன என்று இந்த ஸ்வேத தீபவாசிகள் பாவம் இல்லாவிடனும் நற்கன்றுக்கு இறங்குமா போலே இறங்குமா எம்பெருமான் என்று இந்த ஸ்வேத தீசவாசிகள் இந்த திதந்தே ஸ்தோத்திரத்தை விண்ணப்பிப்பதும் அவளவுக்கு நமக்கு ஹிருதயத்தில் அந்த உணர்வு இல்லாவிடனும் எம்பெருமான் இந்த தோல் கண்டுக்கு இறங்குமா போரே நமக்கு இறங்குவான் கிருபை கொண்டு ஆண்டு சமைத்தாலே என்னெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த ஜிதந்தே கடைசி ஸ்லோகங்களை நமக்கு பெரிய சுவாமி பெரியவாச்சான் பள்ளி வியாக்கியானம் கொண்டு கொடுத்தருடையார் ஸ்ரீ உவேஸ்வரர் சுவாமி. அதனால் நம்ம இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையோட மற்ற வியாக்கியானங்கள்லாம் பல முறை அனுபவித்திருக்கு பாக்கியம் பெற்றோம். இந்த முறை ஜிதந்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தினால இதை ஒரு வியாஜமாக கொண்டு ஜிதந்தே ஸ்தோத்திர வியாக்கியானத்தின் அற்புத ரசங்களை அனுபவிக்கும் பேர் பெற்றோம். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மகனியர்கள் அவளுடைய ஞானத்தையும் நம்முடைய நேரத்தையும் எஃபர்ட்ஸையும் கொடுத்தா. அதுக்கு அடியேன் ஸ்ரீ உவே திருமயம் சுந்தராவன் சுவாமி சார்பாகவும் ஆரணுக்கு பாலமேச்சரன் குழு சார்பாகவும் அடியேன் கிருதகதியை தலையல்லால் கைவினின்று விண்ணப்பித்து எல்லோரும் இதைப்போல் மேலும் ஆதரவு தொடர்ந்து தெரிவிக்கும்படி தரும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் வானமாமலை ராமதாசன் பத்மநாபன் ஆழ்வாரம் பெருமானார் ஜியர் திருப்படிகளே சரணம்.